அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. ஜூலை மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் செய்தி அரங்கில். இந்திய நிர்வாகத்துக்குட்பட்ட காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையேயான மோதலில் குறைந்தது 16 பேர் உயிரிழந்தது குறித்த செய்தி.
ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிராக அளவுக்கு மிஞ்சிய பலத்தை பயன்படுத்தியுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் மாநில முதல்வர் மெஹபூபா முஃப்தி ஒப்புக்கொண்டிருக்கிறார்.
சர்வதேச சமூகத்தின் பார்வையில் அமைதி மற்றும் சமாதானத்தை ஏற்படுத்த முயலும் நாடாக இலங்கை உள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா கூறியுள்ளது குறித்த செய்தி.
சமாதானத்துக்காக மிகவும் மும்முரமாக செயற்படுகின்ற நாடுகளிலே எமது இலங்கை தாய் திருநாடு இரண்டாவது.
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாழி இளம்பரதி மற்றும் விஷ்ணு பிரியா.
தங்களது படைகள் அதிபரின் விசுவாச படையினருடன் மீண்டும் சண்டையிட்டு வருவதாக தெற்கு சூடான் துணை அதிபர் ரைக் மைச்சரின் ராணுவ பேச்சாளர் ஒருவர் கூறியிருக்கிறார். பிபிசியிடம் பேசிய கர்னல் வில்லியம் கட்ஜியத் தெற்கு சூடான் தலைநகர் ஜூபாவிலிருந்து துணை அதிபரின் இல்லம் தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டதாக தெற்கு சூடான் அரசின் பேச்சாளர் மைக்கேல் மைக்கு கூறியுள்ளார். பல மணி நேரங்கள் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து தற்போது ஜூவாவில் அமைதி நிலவி வருவதாக அங்கிருந்து வரும் அத்தகவல்கள் தெரிவிக்கின்றன.
ஜப்பானின் ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சி மேலவையில் அதிக அளவு பெரும்பான்மையை பெற்றுவிட்டதாக தெரிகிறது. சில வாக்குச்சாவடிகளின் முடிவுகளின்படி அந்த கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் திடமான வெற்றியை நோக்கி இருப்பதாக தெரிகிறது. பிரதமர் ஷின்சோ அபே கீழவையின் அளவை ஈடு செய்வதற்கேற்ப மேலவையில் 2/3 பெரும்பான்மையை பெற்றுவிட்டால் அவர் ஜப்பானின் அமைதியை வலியுறுத்தும் அரசியல் சட்டத்திற்கான வாக்கெடுப்பை நடத்த முடியும்.
அமெரிக்காவின் பேட்டன் ரூச் நகரில் கருப்பின நபர் ஒருவரை போலீஸ் அதிகாரிகள் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கருப்பினத்தவர்களின் உயிர்களும் முக்கியம் என்ற அமைப்பின் முன்னணி ஆர்வலர் ஒருவரை லூசியானா போலீசார் கைது செய்துள்ளது. பேட்டன் ரூச் நகரின் காவல்துறை தலைமை அலுவலகத்திற்கு எதிரே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கைதான பலரில் டிரே மெக்கின்சனும் ஒருவர். இந்த நிலையில் உள்ளூர் சமூகங்கள் மற்றும் போலீசாரிடையே உள்ள உறவை மேம்படுத்த வேண்டும் என்பது பெரும்பான்மை ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் ஒபாமா கருத்து கூறியுள்ளார். கருப்பின ஆண்கள் மீது போலீஸ் நடத்திய துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து அமெரிக்காவில் பல நகரங்களில் போராட்டம் வெடித்துள்ளது.
இந்திய நிர்வாகத்துக்கு உட்பட்ட காஷ்மீரின் பல பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை அதிகாரிகள் விதித்துள்ளனர். ஆனால் அதையும் மீறி போராட்டக்காரர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு இடையே மீண்டும் மோதல்கள் நடைபெற்றுள்ளது. இதுவரை அங்கு நடந்த மோதலில் குறைந்தது 18 பேர் பலியாகியுள்ளனர். 100+ மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். போலீஸ் மற்றும் ராணுவ நிலைகள் மீது கூட்டத்தினர் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து அவர்கள் மீது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர்.
பிரபல இஸ்லாமிய தொலைக்காட்சி சேனலான பீஸ் டிவியை தடை செய்ய உள்ளதாக வங்கதேச அரசு தெரிவித்துள்ளது. வங்கதேச தலைநகர் டாக்காவில் கஃபே ஒன்றில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் 22 பேர் கொல்லப்பட்டார்கள். இந்த தாக்குதலை நிகழ்த்தியவர்களில் இருவர் பீஸ் டிவியின் போதகர் சாகிர் நாயக்கின் நிகழ்ச்சியால் ஈர்க்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதற்கு மத்தியில் வங்கதேச அரசு இந்த தடை முடிவை எடுத்துள்ளது. இந்திய அரசும் இந்த சேனலை பார்க்க முடியாமல் தடுக்க முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில். முதலில் இந்திய கண்ணோட்டம். கடந்த வெள்ளிக்கிழமை முதல் இந்திய நிர்வாகத்துக்கு உட்பட்ட காஷ்மீரில் அரசு எதிர்ப்பு போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மோதல்கள் நடைபெற்று வந்த சூழலில் அங்கு குறைந்தது 16 போராட்டக்காரர்கள் உயிரிழந்துள்ளனர். இது குறித்து பிபிசியின் ஸ்ரீநகர் செய்தியாளர் ரியாஸ் மசரூர் வழங்கிய செய்திகளில் தமிழில் தருகிறார் முரளிதரன்.
कठिन कर्फ्यू बंद और तनाव के कारण आज दूसरे दिन भी घाटी में आम जनजीवन अस्त व्यस्त रहा।
கடந்த வெள்ளிக்கிழமை முதல் இந்திய நிர்வாகத்துக்கு உட்பட்ட காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் போது குறைந்தது 16 போராட்டக்காரர்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து அங்கு இந்திய அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிராக அளவுக்கு மிஞ்சிய பலத்தை பயன்படுத்தியுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் மாநில முதல்வர் மெஹபூபா முஃப்தி ஒப்புக்கொண்டிருக்கிறார். இருந்தபோதும் பாதுகாப்பு ஸ்தலங்களின் மீது தாக்குதல்களை நடத்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் முற்பட்டதாக காவல்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். காஷ்மீரின் தென்பகுதியில் உள்ள ஒரு ஆற்றில் ஒரு காவலரை அவரது வாகனத்தோடு கிளர்ச்சி கும்பல் தள்ளிவிட்டதால் அவர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. காஷ்மீரில் உள்ள இராணுவ சட்டத்தின்படி நிராயுத பாணியான ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொல்லப்பட்டால் அதற்கு காரணமான பாதுகாப்பு படை வீரர் மீது வழக்கு தொடுப்பதை தடுக்க முடியும். இருந்தபோதும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடந்ததற்கு காரணமான சூழல் குறித்து விசாரிக்க உள்ளதாக அரசு இன்று உறுதிப்படுத்தியுள்ளது. மக்கள் அமைதியை கடைபிடிக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ள மாநில காவல்துறை தலைவர் எஸ்எம் ஷகாய், இந்திய எதிர்ப்பு ஊர்வலங்களில் கலந்து கொள்ள பெற்றோர் தங்கள் குழந்தைகளை அனுமதிக்க கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமையன்று பாதுகாப்பு படையினருடன் நடந்த மோதலில் 21 வயதான புர்கான் வாணி என்ற தீவிரவாத தலைவர் தன் 2 கூட்டாளிகளுடன் கொல்லப்பட்டார். இதையடுத்தே காஷ்மீரில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. புர்கான் வாணியின் இறுதிச் சடங்கு ஸ்ரீநகருக்கு அருகில் உள்ள அவரது சொந்த ஊரான ட்ராலில் சனிக்கிழமையன்று நடைபெற்றது. அங்கு கூடியிருப்பவர்கள் ஆவேசத்தில் இருப்பார்கள் என்பதால் மோதலை தவிர்க்கும் நோக்கில் பாதுகாப்பு படையினரோ காவல்துறையோ அங்கு நிறுத்தப்படவில்லை என இந்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் சில பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மொபைல் இணைய சேவை பல பகுதிகளில் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பில்லை என்று குறிப்பிட்டுள்ள மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு, தீவிரவாதத்தையும் வன்முறையையும் எந்த வடிவத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்துள்ளார். 6 ஆண்டுகளுக்கு பின்னர் இதுபோன்ற பெரிய அளவிலான வீதி போராட்டங்கள் மீண்டும் காஷ்மீரில் நடக்க ஆரம்பித்துள்ளன. கடந்த 2010 நிராயுத பாணியான ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டால் பல இளைஞர்கள் கொல்லப்பட்ட போது இதேபோல போராட்டங்கள் நடந்து காஷ்மீர் பல மாதங்களுக்கு முடங்கியது.
ஜப் பட்டா ஹே தோ பூரா காஷ்மீர் பாரத் விரோதி ஆந்தோலன் கி காட்டி பன் ஜாதா ஹே. ரியாஸ் மஸ்ரூர், BBC, ஸ்ரீநகர்.
ரியாஸ் மஸ்ரூர் வழங்கிய செய்திகளில் தமிழில் அளித்தது முரளிதரன். சென்னையில் இன்று நடைபெற்ற சோதனையில் 16 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை மத்திய வருவாய் புலனாய்வுத் துறையினர் கைப்பற்றியுள்ளனர். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
மத்திய கிழக்கு மற்றும் தெற்காசிய நாடுகளுக்கு கடத்தும் நோக்கத்தில் பதுக்கப்பட்டிருந்த சுமார் 16 கோடி ரூபாய் மதிப்புள்ள செம்மரக்கட்டைகளை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை இன்று சென்னையில் மீட்டுள்ளது. சென்னை துறைமுகம் வழியாக துபாய்க்கு அனுப்பப்படவிருந்த சில சரக்கு கண்டெய்னர்களிலும் சென்னையை அடுத்துள்ள வானகரத்தில் உள்ள ஒரு சேமிப்பு கிடங்கிலும் வருவாய் புலனாய்வுத்துறை ஒரே நேரத்தில் மேற்கொண்ட சோதனையில் இந்த செம்மரக்கட்டைகள் பிடிபட்டுள்ளன. வானகரத்தில் அமைந்திருந்த இந்த சேமிப்பு கிடங்கை இன்று சோதனையிட்டபோது பல ரகசிய அறைகளை அங்கு கண்டுபிடித்ததாகவும் அவற்றில் செம்மர கட்டைகள் பதுக்கப்பட்டிருந்ததாகவும் வருவாய் புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. கழிவுநீர் தொட்டிகளுக்கான மூடிகளை ஏற்றுமதி செய்வதாக ஆவணங்களை தயாரித்துவிட்டு அவற்றுக்கு பதிலாக செம்மரக்கட்டைகளை கண்டெய்னர்களில் நிரப்பி ஏற்றுமதி செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. சோதனை நடந்தபோது அங்கு லாரியில் ஏற்றப்பட்டிருந்த கண்டெய்னரை திறந்து பார்த்ததில் அந்த கண்டெய்னரில் மட்டும் 17.5 மெட்ரிக் டன் எடையுள்ள சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள செம்மரக்கட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. செம்மரக்கட்டைகள் தவிர பெரும் எண்ணிக்கையிலான கைவினைப் பொருட்கள், பழங்கால சிலைகள் ஆகியவையும் அந்த சேமிப்பு கிடங்கில் இருந்து மீட்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை.
முரளிதரன் வழங்கிய குறிப்பது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கை மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சர்வதேச சமூகத்தின் பார்வையில் அமைதி மற்றும் சமாதானத்தை ஏற்படுத்த முயலும் நாடுகளில் இலங்கை முன்னிலை பெற்றுள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா கூறியுள்ளார். நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் இது குறித்த குறிப்புகளை வழங்குகிறார்.
சர்வதேச அமைப்பொன்றினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் உள்நாட்டில் அமைதியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்த முயற்சிக்கும் நாடுகளில் இலங்கையும் முன்னிலை பெற்றுள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இன்று மட்டக்களப்பு நகரில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே இதனை அவர் தெரிவித்துள்ளார்.
எனவே 2016 இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுடைய அறிக்கையின் படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 163 நாடுகளில் சமாதானத்தை பற்றி பேசும் பொழுது உண்மையிலேயே சமாதானத்துக்காக மிகவும் மும்முரமாக செயற்படுகின்ற நாடுகளிலே எமது இலங்கை தாய் திருநாடு 2வது இடத்தில் இருக்கென்பதை நான் கூறி வைக்க விரும்புகிறேன். போன்று அந்த அறிக்கையிலே மேலும் கூறியிருக்கார்கள், உள்நாட்டிலே சமாதானத்தை அமைதியை ஏற்படுத்துவதற்காக பல நாடுகள் முயற்சி எடுத்து வருகின்றன. அந்த நாடுகளிலே முக்கியமாக மூன்று நாடுகள் முன்னிலையை வைக்கின்றன. அந்த மூன்று நாடுகளிலும் எமது இலங்கை இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு கூறி வைக்க
விரும்புகிறேன்.
சர்வதேச நிறுவனங்கள் கூறுகின்றன, கடந்த வருடத்தை விட 18 நாடுகளை கடந்து நாங்கள் முன்னணியிலே சமாதானத்துறையில் இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். கடந்த ஆண்டிலே முக்கியமாக நாட்டிலே பலவிதமான சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் ஆற்றிய சேவை நிமித்தமாக 18 நிலையிலே இருந்த எமது நாடு இன்று மிகவும் முன்னணியிலே வந்திருக்கின்றது சமாதானத்திற்காக என்று கூறி வைக்க விரும்புகிறேன்.
உங்களுக்கு
தெரியும், இன்று உலகத்திலே பல நாடுகளிலே இரத்த ஆறு பெருக்கெடுத்தோடுகிறது. பல யுத்தங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பல நாடுகளிலே, எனவே மீண்டும் இந்த நாட்டிலே யுத்தம் ஏற்படாமல் இருப்பதற்கும் அதே போன்று இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கும் நாங்கள் எல்லோரும் செயற்பட வேண்டும்
என்றார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன.
உதயகுமார் வழங்கிய செய்தியுடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவு பெறுகிறது. அடுத்து வருவது நேயர் நேரம். தயாரித்து வழங்குபவர்கள் மணிவண்ணன் மற்றும் பிரமிளா.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்த மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் பிரமிளா. நேயர் கடிதங்கள் மற்றும் மின்னஞ்சலுக்கு செல்லலாமே பிரமிளா.
நமது இணையதளத்தில் இருவேறு செய்திகளுக்கு ஒரே படம் வெளிவந்த தவறு குறித்து மலேசியாவில் ஈப்போ என்ற இடத்திலிருந்து எழுதும் நேயர் ரா நாகராஜன், கென்யா மற்றும் அமெரிக்காவின் இருவேறு சம்பவங்களின் செய்திகளுக்கும் ஒரே புகைப்படத்தை வெளியிட்டு பிபிசி புகைப்பட நண்பகத்தன்மை சற்றே சரிவு கண்டு இருக்கிறதா என்று சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்கிறார்.
நேயர் சரியாக கண்டுபிடித்திருக்கிறார். இந்த இரு செய்திகளும் அடுத்தடுத்த நாளில் பிரசுரமான வெவ்வேறு செய்திகள். ஆனால் எமது புகைப்பட தொகுப்புகளில் ஏற்பட்ட சிறு குழப்பம் காரணமாக இந்த தவறு நேர்ந்திருக்கிறது. இதை இப்பொழுது சரி செய்துவிட்டோம், எனினும் தவறுக்கு வருந்துகிறோம். நன்றி.
துறையூர் நேயர் கணேசன் செந்தில், தாங்களின் செய்தி நேரம் குறைக்கப்பட்டது வருத்தம் என்றாலும் சில தனித்துவமான செய்திகளை விரிவாக தருவதில் பிபிசிக்கு நிகர் யாரும் இல்லை. உதாரணமாக தமிழக அகழ்வாராய்ச்சி செய்தியை வேறு யாரும் எங்கும் விரிவாக தரவில்லை. தங்களது பணி மேலும் சிறப்பாக தொடர வேண்டும். வாழ்த்துக்கள் என்கிறார்.
நேயருக்கு நன்றி. குறைந்த விலை கைபேசி குறித்த செய்தி பற்றி எழுதும் மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம், பல்வேறு விமர்சனங்களுக்கு மத்தியில் ஃப்ரீடம் 251 என்ற செல்பேசி முன்பதிவு செய்த முதல் 5000 நபர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள விஷயம் வரவேற்கத்தக்கது. வறுமை கோட்டுக்கு கீழே வசிக்கும் மக்களும் தற்கால தொழில்நுட்பத்தை அறிந்து அதன் சேவையை பெற்று வாழ்வில் முன்னேற முடியும். செல்பேசியை அதிக லாபத்தில் விற்கும் விற்பனையாளர்களுக்கும் ஃப்ரீடம் 251 சரியான பாடம் புகட்டும். ஒருவேளை தரமற்ற சாதனமாக ஃப்ரீடம் 251 காணப்பட்டால் மின்னணு குப்பையாக அது மாறிவிடும் என்கிறார்.
நாயை மாடியிலிருந்து வீசி கொல்ல முயன்ற இளைஞர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது பற்றிய செய்தி குறிப்பை குறித்து எழுதும் கலிபோர்னியா நேயர் வி டி ரவிச்சந்திரன், ஜனநாயக நாட்டில் மனிதர்களின் உயிர்களுக்கே மதிப்பில்லை, இதில் நாய்களுக்கு எங்கே இருக்க போகிறது? மனிதனை கொன்றவனுக்கும் ஜாமீன் முயற்சி, நாயை செல்ஃபிக்காக கொல்ல முயற்சித்த பாதகர்களுக்கும் ஜாமீன். ஜனநாயகம் என்பதின் அர்த்தம் புரிகிறது, ஜனமும் மதிக்கப்பட மாட்டார்கள், நாய்களும் மதிக்கப்பட மாட்டார்கள், அதனால்தான் ஜனநாயகம் என்று வைத்தார்களோ என்கிறார்.
யோகா தினம் குறித்த செய்தி பற்றி எழுதும் மனமூண்டி நேயர் தட்சிணாமூர்த்தி, இந்தியாவில் கணிசமானோர் வறுமையில் வாடும் நிலையில் RSS போன்ற மதச்சார்புடைய இயக்கங்கள் ஏற்கனவே அறியாமையில் இருப்பவர்களை மேலும் இது போன்ற மதம் சார்ந்த உடற்பயிற்சிகளில் கவனம் செலுத்த வைத்து மூளை செலவை செய்கின்றனர். முற்போக்கு சிந்தனையுடைய இயக்கங்கள் செயலிழந்து கிடக்கின்றன என்கிறார்.
கூடங்குளம் அணு உலையில் நடந்த சிறு விபத்துக்கள் பற்றிய செய்தி குறித்து எழுதும் ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்பிரமணியன், இத்தகைய விபத்துக்களால் பாதிக்கப்படும் நபர்களுக்கு உரிய நஷ்ட ஈடு வழங்க தனி நிதியம் ஒன்றை அமைக்க வேண்டும், மேலும் மாற்று எரிசக்தி உற்பத்தியை பெருக்க ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார்.
ராஜீவ்காந்தி கொலையாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்த கருத்து பற்றி எழுதும் மும்பை சுகுமார், மரண தண்டனைக்கு எதிராக உலகெங்கும் குரல்கள் வலுத்து வரும் சூழலில் இளங்கோவனின் கருத்து பொருத்தமற்றது. உயிருக்கு உயிர் என்றால் உலகில் பாதி ஜனத்தொகை குறைந்துவிடும், மன்னிப்பில்தான் மனிதம் வாழ்ந்து உயர்கிறது என்கிறார். சரி, நேரமாகிவிட்டது பிரமிளா. இத்துடன் இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
ஜப்பானின் ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சி மேலவையில் அதிக அளவு பெரும்பான்மையை பெற்றுவிட்டதாக தெரிகிறது. பிரபல இஸ்லாமிய தொலைக்காட்சி சேனலான பீஸ் டிவியை தடை செய்ய உள்ளதாக வங்கதேச அரசு தெரிவித்துள்ளது. தங்களது படைகள் அதிபரின் விசுவாச படையினருடன் மீண்டும் சண்டையிட்டு வருவதாக தெற்கு சூடான் துணை அதிபர் ரேக் மச்சரின் இராணுவ பேச்சாளர் ஒருவர் கூறியிருக்கிறார்.
தலைப்புச் செய்தி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.